வேலைக்கு வட்டத்தின் சங்கநாதம் பானொலி நிகழ்ச்சியை பிளானட் டிவன் 104.6 அலைவரிசையிலும் www.planetaudio.org.nz இணையதளத்திலும் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். வணக்கம் நேயர்களே, இன்று மார்ச் மாதம் 16 திகதி, பங்குனி திங்கள், 3, யாழ் 16. சுபகாரிய நேரங்கள் காலையில் 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலையில் 4:30 மணியிலிருந்து 5:30 வரை ஆண்டவனை வேண்டி உங்கள் சுபகாரியங்களை ஆரம்பிக்கலாம். நேர்களே, தெள்ளு தமிழில் வையத்தார் வாழ்வாங்கு வாழ பொய்யாமொழி புலவர் கிள்ளி தந்த திருக்குறள் முழக்கமும், அதை அள்ளி எடுத்திட அதன் பொருள் விளக்கமும் தேன்பாயும் இசையுடன் இதோ
சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லீனம் என்னும் ஏமாப்புணையை சூடும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லீனம் என்னும் ஏமாப்புணையை சூடும்
கோபம் என்னும் சேர்ந்தவரை அழிக்கும் நெருப்பானது ஒருவனுக்கு இனம் என்னும் இன்பத் தெப்பத்தையும் சுட்டழித்துவிடும்.
நேர்களே, தொடர்வது எம்மை நல்வழிக்கு இழுத்துச் செல்ல தன் நச்சிந்தனை கதையொன்றை தருவதற்காக வந்துள்ளார் எங்கள் மரியாதைக்குரிய திருமதி மங்களேஸ்வரி தம்பித்துறை அவர்கள். வணக்கம்.
நேயர்களுக்கு வணக்கம். நியூசிலாந்தின் கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாதன் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள இருப்பது, இறைவனை உண்மையாக நேசிப்பவன் எதுவும் கேட்காமலேயே கிடைக்கும். எம்மை சிலர் சிறு வயதில் பெரியோர்களிடம் கேட்டோ அல்லது புத்தகங்களில் படித்தோ ரசித்த கதைகளில் ஒன்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் பரம பக்தரும் அந்தரங்க நண்பருமான குசேலரின் கதை. ஆனால் இளம் பருவத்தை புரிந்து கொள்ள முடியாத சில பெரிய கருத்துக்கள் இக்கதையில் அடங்கியுள்ளன. குசேலரும் ஸ்ரீ கிருஷ்ணரும் தங்கள் இளம் பருவத்தில் குருகுலவாசம் செய்து பல வித்தைகளை கற்றார்கள் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகின்றது. அப்போது குசேலருக்கு கண்ணன் மீது ஆழ்ந்த பக்தியும் பிரேமையும் ஏற்பட்டு வாழ்நாள் முழுவதும் நீடித்தது. அப்படி இருந்தும் குசேலரும் அவர் குடும்பமும் வறுமையினால் தங்கள் வாழ்க்கையில் பல வருடங்கள் அவதிப்பட நீண்டது ஏன் என்ற கேள்வி எழலாம். அதற்கு விடை, குருகுலத்தில் சிறுவனாக இருக்கும் போது நடந்த ஒரு சம்பவத்தில் அடங்கியுள்ளது. கண்ணனும் குசேலரும் சில சமயம் குருகுலத்துக்கு தேவையான விறகு முதலியவற்றை சேகரிக்க காட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். போகும்போது மதிய உணவை அவர்களுக்கு குடும்பத்தார் கட்டி கொடுப்பார்கள். ஒரு நாள் காட்டுக்குள் அவர்கள் வெகு தூரம் சென்று விட்டார்கள். குசேலர் களைப்புற்று உட்கார்ந்து விட்டார். ஆனால் தன் கட்டுச் சோற்றை குசேலரிடம் கொடுத்து விட்டு இன்னும் வெகு தூரம் காட்டுக்குள் பொருள்விடச் சென்றார். குசேலர் சோர்வையும் பசியையும் தாங்க முடியாமல் நண்பன் வரவுக்கு காத்திராமலேயே கட்டுச்சோற்றில் தன் பங்கை மட்டுமல்லாமல் கண்ணனின் பங்கையும் சாப்பிட்டு விட்டார். சிறு பிள்ளையாதலால் அதை தவறு என்று அவர் கருதவில்லை. அதுவும் அன்பு நண்பன் அதை பொருட்படுத்த மாட்டான் என எண்ணினார் போதும். கண்ணன் திரும்பி வந்ததும் நடந்ததை அறிந்தான். ஆனால் சினங்கொள்ளவில்லை, கடிந்து பேசவில்லை. கவலையுடன் குசேலரை பார்த்தார். ஏனெனில் குசேலரின் செயல் கடவுளுக்கு சார்ந்ததை கையாண்டதாக ஆகியது. இது பெரும் தீவினையாக பிற்காலத்தில் குசேலனை பாதிக்கும் என்று கண்ணனுக்கு தெரியும். வினைப்பயனில் இருந்து யாராலும் ஒரு காலம் தப்ப முடியாது. அதை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் இச்சம்பவத்தில் இருந்து நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு கருத்து என்னவென்றால், கடவுள் நம்மிடம் கோபம் கொள்வதில்லை. வரும் வினைப்பயனன்று ஆண்டவனால் ஏற்படுத்தப்பட்ட மறையினால் நாம் செய்யும் தவறுகளுக்காக தண்டிக்கப்படுகின்றோம். இக்கதையை கவனிக்க வேண்டிய மற்றொரு கருத்து என்னவென்றால், குசேலரும் அவர் குடும்பமும் பிற்காலத்தில் வறுமையால் வருந்தி உண்ணுவதற்கு இல்லாமல் பட்டினியோடு வாழ்ந்த போதிலும், இறைவன் மேல் சிறுவேனும் சினங்கொள்ளாமல் மனம் தளராமல் ஆழ்ந்த தெய்வ பக்தியும் நம்பிக்கையும் சிறிதும் குறையாமல் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு இறைவனிடம் பரிபூரண சரணாகதி அடைந்து தனக்கு ஏற்படும் இன்னல்களை பொறுத்து கொண்டார். இவ்வாறு நடக்கும் ஒருவருக்கு கடவுள் இனப்பயனை பெரும்பாலும் குறைத்து விடுவார். குசேலரின் மனைவியின் தூண்டுதலின் பேரில் கிருஷ்ணரை காண வந்தார் குசேலர். தன் நண்பனை யாரத் தழுவி அணைத்துக் கொண்டார். ஏழ்மையின் கோரப்பிடியில் சிக்கி தரித்திர கோலத்தில் நின்ற தன் பால்ய நண்பனுக்கு ராஜோபசாரம் செய்தார். குசேலரின் தன்னலமற்ற அன்பையும் பக்தியையும் தன் மேல் வச்சிருந்த நண்பனுக்கு தாசனாவிட்டார். தன் நண்பன் தனக்காக கொண்டு வந்திருந்த அவளை ருசித்து சாப்பிட்டார். இச்சம்பவத்தில் இருக்கும் கருத்து, நாம் அன்புடனும் பக்தி பரவசத்துடனும் எந்த ஒரு அற்ப வஸ்துவையும் பகவான் ஏற்றுக்கொள்வார். பகவான் கிருஷ்ணரின் அன்பு மழையில் நனைந்த குசேலர் தான் வந்த காரணத்தை மறந்து விட்டார். அதற்காக அவர் வருந்தவில்லை. தன் நண்பனின் நட்பும் அன்பும் கிடைத்து விட்டதே என்ற திருப்தியுடன் வீடு திரும்பினார். ஆனால் அவர் கேட்காமலே இறைவன் அவருக்கு வேண்டிய அத்தனையும் கொடுத்தருளினார். இதன் முக்கிய கருத்து என்னவென்றால், பரிபூரணமாக சரணாகதியடைந்து எப்பொழுதும் பக்தியுடன் இறைவனை மனதில் நினைத்திருப்பவன் தனக்காக எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனே அவனிடம் உள்ளதை காப்பாற்றுவார். எது அவனுக்கு நன்மையோ அதை அவனுக்கு தந்தருளுவார். இதைத்தான் கீதையில், தன் பக்தர்களுடைய யோக சேமத்தை நான் வகிக்கிறேன் என்கிறார் அவர். வணக்கம்.
பிறந்த நாள் இன்று பிறந்த நாள், நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாக தோட்டத்திலே நாம் மலர்களாகலாம். உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாகலாம். உள்ளம் என்ற தோட்டத்திலே நாம் மலர்களாகலாம்.
பிறந்த நாள் வாழ்த்து. நாளை சனிக்கிழமையுடன் தனது 75வது பிறந்த தினத்தை கொண்டாட இருக்கும் மவுண்ட் ரோஸ்களை வதிவிடமாக கொண்ட திருமதி ராஜாராணி சத்தியமூர்த்தி அவர்களை நோய் நொடியின்றி என்றும் சந்தோஷமாக வாழ வேண்டி இறைவனை வேண்டி வாழ்த்துகின்றார்கள் பிள்ளைகள் சுதர்சன், நித்யா, மருமக்கள், பேரப்பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள். அவருடைய விருப்பமான பாடலை வானலைகளில் கலக்கவிருக்கின்றது சங்கநாதன். சங்கநாதத்தில் இலவசமாக இணைப்பதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக எம்முடன் தொடர்பு கொண்டு தந்துதோமாறு வேண்டுகின்றது சங்கநாதம். நேர்களே, தொடர்வது வார வாரம் தான் படித்து சுவைத்தவைகளை தன்னோடு மட்டும் என்றும் பாராமல் சங்கநாத வானொலி நேர்களுக்கும் தனது சிம்ம குரலால் வழங்கவிருக்கின்றார் மூத்த கலைஞர் திரு மேவின் கொஞ்சன்டைன் அவர்கள். வணக்கம் ஐயா.
மனசை ரிலாக்ஸ் பிளீஸ் என்ற சுவாமி சிவபோதானந்தாவின் புத்தகத்தில் இருந்து ஒரு கட்டுரை. கட்டுரையின் தலைப்பு, இது பிரச்சனையா வாய்ப்பா என்பதே. பிரச்சனை. தினப்படி வாழ்க்கையில் நாம் அதிகமாக பயன்படுத்தும் எதிர்மறையான சொற்களில் ஒன்று. காரியாலயத்திற்கு போனால் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை, என்னடா வாழ்க்கை இது, இப்படி அழுத்துக் கொள்ளாதவர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. எதுதான் பிரச்சனை? இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். நீண்ட நாட்களாக வேலையை தேடி சோர்ந்து போன ஒரு இளம் பட்டதாரியவன் பல வருடங்களுக்கு பிறகு பத்திரிகை காரியாலயத்தில் அவனுக்கு நிருபர் வேலை கிடைத்தது. பயபக்தியோடு முதல் நாள் வேலைக்கு போகிறான். பத்திரிகை ஆசிரியர் அவனை அழைத்து, இன்று சுதந்திர தினம், நமது துறைமுகத்தில் கப்பல் படையைச் சேர்ந்த போர்க்கப்பல் ஒன்று வந்திருக்கிறது, அதில் சுதந்திர தினம் கொண்டாடுகிறார்கள், அங்கு போய் செய்தி சேகரித்து வா என்று இவனை அனுப்பி வைக்கிறார். முதல் நாள் முதலாவது வேலை. அதனால் ஆசிரியர் சொன்ன அடுத்த நிமிடமே துறைமுகம் நோக்கி ஓடுகிறான். அன்று மாலை சுதந்திர தின செய்தி சேகரிக்க பல இடங்களுக்கும் சென்ற நிருபர்கள், நாலா திசைகளுக்கும் போன நிருபர்கள் அவரவர்கள் சேகரித்த செய்திகளை வேகமாக எழுதுகிறார்கள். ஆனால் எங்களுடைய இளைஞன் மட்டும் செய்தி எதுவும் எழுதாமல் சோகமாக உட்கார்ந்திருக்கிறான். அதை பார்த்த சக நிருபர் ஒருவர், நீ ஏன் எதுவும் எழுதவில்லை என்று பரிவோடு கேட்கிறார். எங்களுடைய இளைஞன் சொல்கிறான், என்னுடைய கட்டகாலம், நான் மாவு விற்கப் போனால் காற்றடிக்கிறது, உட்புவிக்கப் போனால் மழை பெய்கிறது, என் முதல் நாள் வேலையே பெரிய பிரச்சனைக்குள்ளாகி விட்டது. கப்பல் படையில் நடக்கும் சுதந்திர நிகழ்ச்சிகளை எழுதச் சொல்லித்தான் ஆசிரியர் என்னை அனுப்பினார். என் கஷ்டகாலம், கப்பலில் எந்த கொண்டாட்டமும் நடக்கவில்லை, செய்தி இல்லை என்று ஆசிரியரிடம் எப்படி சொல்வது என்று பயமாக இருக்கிறது என்று புலம்ப ஆரம்பித்தான். அப்படியா, கப்பலில் என் சுதந்திர தின கொண்டாட்டம் நடக்கவில்லை என்று சக நிருபர் சாய்க்காமல் கேட்டார். கப்பலில் ஓட்டை இருக்கிறது, சுதந்திர தின ஏற்பாடுகள் மும்முரமாக இருந்ததால் இதை யாரும் கவனிக்கவில்லையாம், திடீரென்று ஓட்டை பெரிதாகி கடல் தண்ணீர் குபுகுபுன புகுந்து கப்பலே மூழ்கும்படி ஆகிவிட்டது. அதை தடுப்பதற்கு பெரிய படியே பாடுபட்டது. இப்படி இருக்க சுதந்திர தின கொண்டாட்டம் எப்படி நடக்கும் என்றான். சக நிருபர் ஷொக்கடித்த மாதிரி எழுந்து நின்று விட்டார். அடப்பாவி, இதுதானே முதல் பக்க செய்தியாக வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே முழு விவரங்களை திரட்ட அந்த நிருபர் ஓடினார். ஆக பிரச்சனை என நினைத்து இளைஞன் சோர்ந்து உட்கார்ந்தானே, அது அவன் தன் திறமையை நிரூபிக்க கிடைத்த தங்கமான வாய்ப்பு. அதைத்தான் கோட்டை விட்டிருக்கிறான். வாழ்க்கை என்பது நிகழ்ச்சி நிரல்படி பட்டியலிட்ட சம்பவங்களின் ஊர்வலம் இல்லை, அது எதிர்பாராமல் வருகிற வாய்ப்புகளின் ஊர்வலம். ஒவ்வொரு பிரச்சனையையும் நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு தான். யோகி ஒருவர் காட்டின் வழியாக போய்கொண்டிருந்தார். தூரத்தில் விறகு வெட்டி கொண்டிருந்த சில பேர் யோகி காட்டுக்குள் போவதை பார்த்து நில்லுங்கள் நில்லுங்கள் என்று கத்தியபடி தலைதறிக்க பின்னால் ஓடி வந்தனர். அந்த காட்டில் ஒரு ராட்சசி இருக்கிறாள். மனித மாம்சம் சாப்பிடும் பூதகியவள். எத்தனை மனிதர்களை பார்த்தாலும் அவர்களை சாப்பிட்டு விட்டு சாப்பிட்டவர்களின் வலது கட்டை விரலை மட்டும் பத்திரமாக எடுத்து வைத்துக் கொள்வாள். இப்படி இதுவரை 999 கட்டை விரல்களை சேகரித்து வைத்திருக்கிறாள். 1000வது கட்டை விரல் கிடைத்து விட்டால் அத்தனையும் கோர்த்து கழுத்தில் மாலையாக கட்டிக் கொள்வதுதான் அவள் திட்டம். அதனால் காட்டுக்குள் போகாதீர்கள், போனால் பிரச்சனை தான் என்று ஊர் மக்கள் எச்சரித்தார்கள். உங்களுக்கு நன்மை செய்ய இதைவிட நல்ல வாய்ப்பு எனக்கு எங்கே கிடைக்கப் போகிறது என்று சொல்லிவிட்டு யோகி காட்டுக்குள் சென்றார். எதிர்பார்த்த மாதிரியே ஆங்கார கூச்சலுடன் அங்கிருந்த ஆலமரத்தின் ஒரு பெரிய கிளையை உடைத்துக் கொண்டு புழுதி கிளப்பியபடி யோகியின் எதிரில் வந்து நின்றாள் ராட்சசி. ஆனால் மற்றவர்களைப் போல ராட்சசியை பார்த்து யோகி பயந்து ஓடவில்லை. என்னை கொள்வதன் மூலம் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்றால் என்னை தாராளமாக கொள்ளலாம். நீ பலசாலி என்பதை ஏற்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், ஆலமரத்தின் கிளையை உடைக்க உனக்கு சக்தி இருக்கிறதே தவிர நீ என்னதான் முயன்றாலும் உன்னால் அந்த கிளையை மீண்டும் மரத்தில் ஒட்ட வைக்க முடியாது. அழிப்பது சுலபம், ஆக்குவது சிரமம் என்று துவங்கி நேருக்கு நேர் பேசத் தொடங்கினார் யோகி. அவர் சொன்ன வார்த்தைகளை விட அவரது குரலில் இருந்த உண்மையும் கரிசனமும் ராட்சசியை சரணடைய செய்தது. அது மட்டுமல்ல, பிறகு அந்த யோகியின் சீடராகவே அவள் மாறினாள். இந்த கதை உண்மையில் நடந்ததா இல்லை கற்பனையா என்று ஆராய்ச்சி முக்கியமில்லை. கிட்டத்தட்ட இதே கதை இந்து மத இலக்கியங்களிலும் இருக்கிறது. நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி மிகவும் எளிமையானது. காட்டுக்குள் நுழைய விரும்பிய அந்த யோகிக்கு ராட்சசி ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை, ஊர் மக்களை காப்பாற்றும் ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஆனால் சிலருக்கு சின்ன விஷயங்கள் பூதகரமான பிரச்சனையாக தெரியும். இதுவரையில் நீங்கள் கேட்டது சுவாமி சுகபோதானந்தா எழுதிய மனசே ரிலாக்ஸ் பிளீஸ் என்ற புத்தகத்தில் இருந்து ஒரு கட்டுரை.
நேயர்களே, நிகழ்ச்சியை முடிப்பதற்கு இறைவனை அடைய சிறந்த வழி என்ன வழி என்பதை தந்து உதவுகின்றார் எங்கள் திருமதி ஞானகி பாஸ்கரன் அவர்கள். வணக்கம்.
வணக்கம். இறைவனை அடைய சிறந்த வழி இல்வாழ்க்கையே என பொய்யா மொழிப்புலவர் திருவள்ளுவரும் திருமூலரும் கூறியுள்ளார்கள். எவ்வாறு என பார்ப்போம். அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 வகை பேறுகளையும் பெறுகிற தகுதி இல்வாழ்க்கையின் மூலம்தான் கிடைக்கிறது. பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சன்னியாசி ஆகிய நிலையில் உள்ளவர்களையும் ஊனமுட்டவர்கள் வறியவர்களையும் ஆதரித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு உள்ளவர்கள் செய்ய வேண்டும். பழி பாவங்களுக்கு அஞ்சி நேர்மையான வழியில் நாம் செல்வத்தை பெருக்க வேண்டும். அவ்வாறு பெறுகின்ற செல்வத்தை அறவழியில் செலவு செய்ய வேண்டும். ஆற்றினீர் தான் ஓடுகின்ற திசையை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பது போல வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய பேறுகளை அன்பும் அறமும் கொடுத்து கொண்டே இருக்கும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அறவழியில் இல்வாழ்க்கையை வாழ்பவன் இந்த பூமியில் வாழ்பவனாக இருந்தாலும் அவன் வானத்தில் உள்ள தெய்வத்துக்கு நிகர் என திருவள்ளுவர் அறவழி வாழும் இல்வாழ்க்கையே இறைவனை அடைய சிறந்த வழி என்கிறார். இறைவனை அடைய வேதங்களோ மந்திரங்களோ அறிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறும் திருமூலர், யாவர்க்குமாம் இறைவிற்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறக்கு இன்னுரை தானே. அதாவது பசுவுக்கு புல் கொடுப்பதும், பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பதும், இனிய சொற்களை பேசி பிறரை மகிழ்விப்பதும் கூட இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டு இறைவனை அடைய சிறந்த வழி என்கிறார் திருமூலர். அன்பு, கருணை, கொடை போன்ற நற்செயல்களை இல்லறத்தின் மூலம் சிறப்புற செய்தலே நாம் இறைவனை அடைய சிறந்த வழி. நன்றி, வணக்கம்.
ராமாயணம் பிறந்த கதை. நேர்களே, கம்ப்யூட்டர் காலத்தில் இருக்கும் இப்போதைய நிலையில் கம்பராமாயணம் எதற்கென்று நீங்களும் கேட்கலாம், கேட்டுவீர்களோ தெரியாது. இதோ நேர்களே, உலகம் போற்றும் உன்னத இதிகாசமான ராமாயணம் பற்றிய சிறப்பு தகவல்களை வரும் நாட்களில் வழங்க இருக்கிறோம். அவற்றின் முதல் படியாக இராமாயணத்தை வடமொழியில் முதலில் இயற்றிய வால்மீகி முனிவர் பற்றிய தகவல்களிலிருந்து காண்போம். வால்மீகி அல்லது வால்மீகி முனிவர் என்பவர் இந்தியாவின் பழம்பெரும் இரண்டு இதிகாசங்களில் ஒன்றான இராமாயணம் எனும் இதிகாசத்தை இயற்றியவர். இவர் ஒரு வட இந்தியர் ஆவர். இவர் இராமாயணத்தை வடமொழியில் எழுதினார். இவர் இயற்றிய இராமாயணம் இந்தியாவின் அனைத்து மக்களிடமும் பரவி உலகில் பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. இராமாயணம் நூல் இதிகாசமே என்றாலும் அதில் குறிப்பிட்டிருக்கும் புவியியல் அமைவுகள், விவரிக்கப்பட்டிருக்கும் ஆட்சி முறைமைகள், அரசுகள் போன்றவற்றை ஆய்வு நோக்கினால் பார்க்கும்போது வெறுமனே கற்பனையை மட்டுமே ஆதாரமாக கொண்டு இவ்வாறான ஒரு இதிகாசத்தை படைத்திருக்க முடியாது. இது கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாண்டளவில் எழுதப்பட்டுள்ளதால் அந்த கால தன்மைகளுக்கு அமைவாக மந்திரம் மாயை உடன் இதிகாச சாயலுடன் எழுதப்பட்ட ஒரு வரலாறாகவும் இருக்கலாம் என கருதுவோரும் உளர். மேலும் இராமாயணம் இதிகாச நூலை இயற்றியவரான வால்மீகி ஒரு வட இந்திய ஆரிய பிராம மரபினர். வால்மீகி முனிவரின் ஆசிரமம் தமசா நதிக்கரையில் அமைந்திருந்தது. அப்போது நதிக்கரையில் உல்லாசமாக அமைந்திருந்த ஒரு ஜோடி நாரைகளை பார்த்தார். அவற்றின் அந்தரங்க அன்பு பிணைப்பை கண்டு ரசித்தவாறே அவர் நீராடுகையில் எங்கிருந்தோ வந்த ஓர் அம்பு ஆண் நாரையின் மீது பாய்ந்து அதன் உயிரை குடித்தது. அதைக் கண்ட பெண் நாரை துக்கம் தாழாமல் ஊலமிட்டது. பின்பு வால்மீகி ஆசிரமத்துக்கு ஒரு நாள் நாரதர் அங்கு வந்தார். அவருக்கு உபசாரங்கள் செய்து வரவேற்ற பிறகு வால்மீகி முனிவர் அவரை நோக்கி, நாரதரே, இந்த யுகத்தில் 32 கல்யாண குணங்களும் பொருந்திய நேர்மையான சத்தியம் தவறாத ஒரு வீரதீர பராக்கிரமசாலியான புருஷன் யாராவது இருக்கிறானா என்று கேட்டார். அதற்கு நாரதர் ராமபிரானுடைய வரலாற்றை முழுவதுமாக வால்மீகிக்கு எடுத்துரைத்தார். நாரதர் இறுதியில் விடப்பெற்று சென்ற பின் வால்மீகி தனது சீடர் பரத்வாஜருடன் தமசா நதிக்கு சென்றார். பின்பு இதைக் கண்டு மனம் பதறிய வால்மீகி அம்பெய்த வீடனை மிகுந்த சீற்றத்துடன் நோக்கி, இதயமற்ற அரக்கனே, என்ன காரியம் செய்து விட்டாய்? நீ வாழ்நாள் முழுவதும் நீ அமைதியின்றி தவிப்பாயாக என்று உணர்ச்சி வசப்பட அவருடைய வாயிலிருந்து வந்த சொற்கள் அவரை அறியாமலே ஒரு கவிதை வடிவில் வெளிவந்தன. ஆச்சிரமத்துக்கு திரும்பி வந்த பிறகும் அவருடைய படபடப்பு அடங்கவில்லை. சற்று நேரத்தில் பிரம்மா வால்மீகியை காண வந்தார். பிரம்மாவை விழுந்து வணங்கி வால்மீகி நின்றபோது பிரம்மா, வால்மீகி, என்னுடைய அருளினால் உனக்கு கவிதை பாடும் திறமை உண்டாகிவிட்டது. ராமபிரானது வரலாற்றை இதற்கு முன் நீ கேட்டிருக்கிறாய். அதை நீ காவியமாக இயற்றி இந்த உலகம் இருக்கும் வரை அவை காவியமாக நிலைத்திருக்கும் என்று வாழ்த்திவிட்டு சென்றார். பிரம்மாவின் அருளினால் வால்மீகி ராமாயணத்தை இயற்றினார். அதை படித்து மகளாதவர் யாரும் இருக்க மாட்டார்கள். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே, இத்துடன் இன்றைய சங்கநாத நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்த திருமதி மங்களேஸ்வரி தம்பித்துறை அவர்களுக்கும், திருமதி ஞானகி பாஸ்கரன் அவர்களுக்கும், திரு மேர்வின் கன்சன்ட்ரைன் அவர்களுக்கும் நன்றி வணக்கம் கூறி, இதை கேட்டு ரசித்த உங்களுக்கும் எனது அன்பு வணக்கத்தை கூறி இத்துடன் விடைபெறுகின்றேன். உங்கள் அன்புக்குரிய அற்புத சிங்கம்.